నమస్కారం. తద్విద్ధి ప్రణిపాతేన పరిప్రశ్నేన సేవయా ఉపదేక్షంతి తే జ్ఞానం జ్ఞానినః తత్వదర్శినః. இது கண்ணன் கீதையில் நம் சந்தேகங்களை கேட்டு தெளிந்து கொள்ள வேண்டிய முறையை கூறும் ஸ்லோகம். நாம் எப்படி கேள்வி கேட்க வேண்டும், எப்படி கேட்டால் உண்மை வெளியே வரும், நாம் அதை அறிந்து கொள்ளலாம், எப்படி கேட்கக்கூடாது என்பதையெல்லாம் இந்த ஸ்லோகம் சொல்லுகிறது. இதேபோல சுவாமி வேதாந்த தேசிகனும் ஒரு சிஷ்யன் குருவினிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி கேள்வி கேட்க வேண்டும் என்பதை நியாச விம்சதிங்கிற பிரபந்தத்தில் குறிப்பிடுகிறார். நாமும் அதை சிறிது புரிந்து கொள்ள முயற்சிப்போம். முதல்ல கேள்வியில் வணக்கம் இருக்க வேண்டும். அப்படின்னால் பணிவோடு கேட்க வேண்டும். நாம் கேட்கும் கேள்வி சரி, ஒருத்தர் சொல்லுவது தப்பாகவே இருந்தாலும், ஆனாலும் கேள்வி பணிவோடு தான் இருக்க வேண்டும். ஒருத்தரை நம்பி கேட்கிறோம் என்றால் அவருக்கு விஷயம் தெரியும் என்று நாம் நம்பினால், அப்ப அவரை பரீட்சை பண்ணுவதற்காக கேள்வி கேட்கக்கூடாது. அப்படி கேட்டால் கேள்வி பயனற்று போகும். வணக்கத்துடன் கேட்க வேண்டும். நான் தெரிந்து கொள்ளுவதற்காக கேட்க வேண்டும். சொல்பவரை பரீட்சிப்பதற்காக கேட்கக்கூடாது. அடுத்து கேள்வி கேட்கும் போது நான் ஏற்கனவே பதிலை முடிவு செய்துவிட்டு கேள்வி கேட்கக்கூடாது. ஃபோர்கான் கன்க்ளூஷன் சொல்றார்கள், முன்னமேயே இது இப்படித்தான் அப்படின்னு முடிவுக்கு வந்துவிட்டு அதுக்கப்புறம் கேள்வி எழுப்பினால் அதற்குரிய பதில் மனதிற்குள் புகாது, மனதில் போய் எந்த மாறுதலையும் ஏற்படுத்தாது. அதனால் அந்த கேள்வியும் பயனில்லை. அடுத்தது கேள்வி கேட்கிறோம், பதில் கிடைக்கப் போகிறது, அதை அதன்படி நடக்க தயாராக இருக்கிறோமா என்று கேட்டுக்கொள்வோம். நான் நடப்பதற்கு தயாராக இல்லை என்று முடிவெடுத்த பிற்பாடு கேள்வியே வேண்டாம், அது வீணாகி போன கேள்வி. நான் ஏதாவது துளியாவது அதை கடைபிடிப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். அடுத்தது வெறும் அகாடமிக் இன்ட்ரெஸ்டுக்காக இருக்கிற கேள்விகள், அதனால ஒன்றும் பெரிய லாபம் இல்லை. அதை தெரிஞ்சிட்டும் தெரிஞ்சுக்காத்தாலையும் ஒன்றும் பண்ண போறதில்லை. ஆனாலும் வேணும்னு கேட்கிற கேள்விகள். இப்ப துரியோதனனுடைய 32வது தம்பியின் பத்னியின் பெயர் என்ன அப்படின்னு ஒருத்தர் தேடு தேடு தேடினால், ஒருவேளை அதை பத்தி யாரானு PhD பண்றவாளுக்கு மட்டும்தான் அது பயன்படும். மற்றபடிக்கு அந்த கேள்வியை கேட்டுவிட்டு அதுக்கு ஒருத்தர் பதில் சொல்லவில்லையானால், நான் கேட்ட கேள்விக்கு யாருமே பதில் கூற மறுக்கிறார்களே, யாருக்கும் தெரியாதோ என்று நினைத்து லாபம் இல்லை. ஏனெனில் அந்த கேள்வியே முதலில் வியர்த்தமான கேள்வி, வீணாய்ப்பான கேள்வி. ஆனால் அப்படிப்பட்ட கேள்விகளை எழுப்ப வேண்டாம். இப்படி மற்றொருக்கு சந்தேகம் இருக்கிறது அப்படின்னு அவருக்காக கேட்கிறீர்களா நமக்காக கேட்கிறோமா என்பதே தெரியாமல் ஒரு கேள்வி எழுப்ப வேண்டாம். நமக்கு இது தேவையானால் கேட்போம், மற்றொருக்கு தேவையானால் அவர் கேட்கட்டும். ஏனெனில் பலரும் கேள்விகளை நம்மிடத்தில் எழுப்பிவிடுவார்கள், அதற்கு பதில் வருவதை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை. ஆனால் அதை பற்றி நாம் கேட்க ஆரம்பித்து கவலைப்பட்டுக் கொண்டிருப்போம். அது தேவையில்லை. நமக்காக சந்தேகம் இருக்குமானால் கேட்போம், இல்லை நம்ம குழந்தைகளுக்கு சந்தேகம் இருக்குமானால் கேட்போம். யாரோ நாம வேலை பார்க்கிற இடத்தில் இப்படி ஒரு கேள்வி எழுப்பிவிட்டார்னால் உங்களோடு பேச்சை நிறுத்துவதற்காக அவர் கேள்வி எழுப்பியிருக்கலாம். அதை போர் படு சீரியஸாக எடுத்துக்கொண்டு மற்ற பேரிடத்தில் கேட்டு தெளிய வேண்டாம். இதனாலும் பயனில்லை. கேள்வி பொதுவாக இருக்க வேண்டும், பதில் விசேஷித்திருக்க வேண்டும். இப்போ ஒருத்தர் கேட்கிறார், சீதையை கொண்டு போய் ராமன் காட்டில் விட்டு விட்டு வர சொன்னாரே, எதனால் ராமன் இந்த குற்றத்தை செய்தார்? இது கேள்வி, கேள்வியே தப்பு. ராமனை கடவுள்னு நம்புகிறோமா? சிறந்த மனிதர் நம்புகிறோமா? ஆமாம் என்று பதிலாகிவிட்டால் இந்த கேள்வி தப்பு. நான் ராமனையே ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கேள்வி கேளுங்கள், கேள்வி சரி. ராமன மாமனிதன் ஏற்றுக்கொண்டு விட்டு அதுக்கப்புறம் அவர் குற்றம் புரிந்தார்னு சொன்னால் அப்ப அவர் மகாபுருஷர் நான் ஏத்துண்டதே தப்பு, ஜட்மெண்டே தப்பு. எப்ப அப்படிப்பட்டவர்னு ஒத்துக்கொண்டேனோ அப்ப அவர் தவறு செய்ய மாட்டார். அப்ப என்னன்னு கேள்வி இருக்க வேண்டும். ராமன் சீதையை கொண்டு போய் காட்டில் விட சொன்னாரே, அவர் அப்படி செய்திருந்தால் அதுக்கு அர்த்தம் இருக்கும், அது என்ன அர்த்தம்னு நான் தெரிந்து கொள்ளலாமா? இதுதான் நியாயமான கேள்வி. அவர் இந்த குற்றத்தை ஏன் புரிந்தார்னு கேட்டால் அப்ப ஃபோர்கான் கன்க்ளூஷன், அதற்கு பதில் வாங்கியே லாபம் இல்லை, பதிலும் கிடைக்காது. நமக்கு ஒரு பதில் கிடைக்கிறதுன்னு வச்சுப்போம், அதை ஜீரணித்துக் கொள்ளும் சக்தி நமக்கு இருக்க வேண்டும். நாம ஒரு முடிவில் இருக்கோம், அந்த முடிவுக்கு பதில் வரவில்லையானால் ஆனாலும் திறந்த மனதோடு பதிலை ஏற்றுக்கொள்ளணும். அது ஏற்றுக்கொள்ள முடியாமல் திரும்ப திரும்ப கேள்விகளை மாற்றி மாற்றி கேட்டுக்கொண்டிருக்க கூடாது, அதனால் லாபம் இல்லை. நாம் ஒரு கேள்வி கேட்கிறோம் என்றால் ஒரு ஐயத்தின் அடிப்படையில் கேட்டால் நான் எந்த ஸ்லோகத்தின் எந்த பிரமாணத்தின் அடிப்படையில் கேட்கிறேன் என்று சொல்ல வேண்டும். நான் அதை சொல்லாமல் இப்படி ராமாயணத்தில் கேள்விப்பட்டேன், இப்படி உபனிஷத்தில் கேள்விப்பட்டேன் என்று பொதுப்படையாக கேட்டு லாபம் இல்லை. நேரடியாக ஸ்லோகத்தை மேற்கோள் சொல்ல வேண்டும். பலரும் இதில் இப்படி இருக்கிறதாமே, அதில் இப்படி இருக்கிறதாமே, இதில் இப்படி இருக்கிறதே என்றெல்லாம் வேகமாக பேசுவார்கள். ஆனால் அநேகமான அதை படித்திருக்க மாட்டார்கள். படித்திருந்தால் அந்த மேற்கோள் ஸ்லோகம் வந்துவிடும். அது எதிலிருந்தும் இருக்கட்டும், வேதம், வேதாந்தம், இதிகாசம், புராணம், இப்படி எது இருந்தாலும் அதை கொட்டேஷன் கொடுத்து மேற்கோளாக காட்டித்தான் மேற்கொண்டு கேள்வி எழுப்ப வேண்டும். இதே போல சில முறைகளை கடைபிடிக்க வேணும் என்பதைத்தான் கண்ணன் கீதையில் சொல்லுகிறார். சனாதன தர்மம் இந்து தர்மத்தில் கேள்விகள் எப்போதும் வரவேற்கப்பட்டிருக்கின்றன, ஆனால் அது முறையாகவும் அர்த்தமுள்ளதாகவும் இருந்தால் கண்டிப்பாக நல்ல பதில் கிடைக்கும், நமக்கும் ஆன்மீக அறிவும் கடைபிடித்தலும் வளம் பெறும்.
இந்த எண்பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் எண்பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.